بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட அறிவுரைகளை எங்கள் தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை அளித்த வல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. மதிப்புக்குரியவர்களே, இன்றைய ஜுமாவுரையின் கருப்பொருளாக மனிதனின் உலக வாழ்க்கையில் அவன் பெறக்கூடிய சுபீட்சம் என்ற தலைப்பை ஒட்டியதாக அமையப்பட்டிருந்தது. ஒரு மனிதனின் இல்லற வாழ்க்கையின் மிக முக்கியமான குறிக்கோளாக அவன் எதை எதிர்பார்க்கின்றான் என்று சொன்னால், அவன் மன நிம்மதி பெற வேண்டும், உள அமைதியை அவன் அடைய வேண்டும், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவன் நிதர்சனமாக பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற சிறந்த ஒரு குறிக்கோளுடன் தான் திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரு மனிதன் நுழைகின்றான். மாறாக அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து ஒரு சிறை கைதியை போன்று இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய தலைக்கு மேலால் தூக்கி போட்டுக் கொள்வதற்கு யாருமே விரும்ப மாட்டார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அருள்மறை அல்குர்ஆனின் சூரத்து ரூமுடைய 21வது வசனத்திலே பின்வருமாறு சொல்லுகின்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா இன் ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமின் யதஃபக்கரூன். அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவனுடைய ஏகத்துவத்துக்கான அத்தாட்சிகள், இறைவன் இருக்கின்றான் என்பதற்கான மிக பெரும் அத்தாட்சிகள் நின்றும் உள்ளதுதான், அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுக்குரிய ஜோடியை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு ஆணுக்கும் அந்த ஆணிலே இருந்து அல்லாஹு தஆலா ஒரு ஜோடியை படைத்திருக்கின்றான், அவனுடைய அந்த மனைவியாக. லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியர்களிடத்திலே சென்று நீங்கள் உள நிம்மதி பெறுவதற்காக வேண்டி, மன அமைதியை நீங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி மாத்திரமின்றி உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் இரக்கத்தையும் அல்லாஹு தஆலா ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். இரண்டு துருவங்களில் இருந்து இரண்டு உள்ளங்கள் சந்திக்கின்ற சகோதரர்களே, எந்த விதமான முன் அறிமுகமும் இல்லாத இரண்டு உள்ளங்கள் அங்கே மன வாழ்க்கையிலே சம்பந்தப்படுகின்றது. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே பிரிக்க முடியாத உறவையும் பரஸ்பரத்தையும் அன்பையும் ஏற்படுத்தியவன் யார்? இது எங்கிருந்து கிடைத்தது? அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் தான் இதை ஆக்கினேன். மனிதனால் அதை பெற முடியாது, பணத்தினால் பதவியினால் எந்த மனிதனுக்கும் அதை பெறவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் இருக்கின்றேன், அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான அச்சாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான். இப்படியான இந்த ஜோடிகளுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா உறவையும் நட்பையும் பரஸ்பரத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துகின்றானே, இது இறைவனுடைய வல்லமையில் எடுத்துக்காட்டு என்று சொல்லுகின்றான். இன் ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு இதிலே மிக பெரும் அச்சாட்சிகள் இருக்கின்றது என்றே அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கின்றான். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் எத்தனை வீடுகளை பார்க்கின்றோம், அரண்மனைகளை போன்று மாடி மாடியாக கட்டப்பட்ட மிக பெரும் வீடுகளை பார்க்கின்றோம், அழகான இடங்களை தெரிவு செய்யப்பட்டு மிக பெரும் கவர்ச்சிகரமான வீடுகள் கம்பீரமான தோற்றத்திலே காட்சியளிக்கின்றது. வெளியிலே இருந்து பார்க்கக்கூடியவர்கள் இதோ இதுதான் உலகத்தின் சுவர்க்கம் என்றே போற்றும் அளவுக்கு சிறந்த அழகான வீடுகளை பார்க்கின்றோம். ஆனால் அந்த வீடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளும் பிரச்சனைகளும் நிம்மதியற்ற நிலையும் சண்டை சச்சரவுகளும் ஏராளமானது. எண்ணிலடங்காத பிரச்சனைகளை அந்த வீட்டிலே வாழக்கூடியவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எதிர்மறையிலே பார்க்கின்றோம், மிக எளிமையான குடிசை வாழ்க்கையை வாழக்கூடிய எத்தனை பேரை பார்க்கின்றோம், அவர்கள் எப்படி வாழுகின்றார்கள்? அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி வியாபித்திருக்கின்றது, அமைதி நிலவுகின்றது, மிகவுமே சுமூகமான வாழ்வு புரிந்துணர்வுடன் அந்த வாழ்க்கை மேற்கொள்ளப்படுகின்றது. வாழ்க்கையிலே எளிமையானவர்கள், வாழ்வாதாரத்திலே குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்துடைய எந்த அடிப்படையையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாத நிலைக்கு நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே நிலவக்கூடிய நிலவு அந்த அமைதி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே காணக்கூடிய நிம்மதி இருக்கின்றது. இது முன்னால் சொன்ன அந்த ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய எத்தனை பேருடைய வாழ்க்கையை விடவும் சிறந்ததாக இருக்கின்றது. அதனால் தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இன்ன ஃபில் ஜன்னதி இன்ன ஃபித் துன்யா ஜன்னதன் நுழைவதற்கு யார் தவறி விடுகின்றார்களோ அவர்கள் மறுமை வாழ்க்கையிலே உள்ள நிரந்தரமான சுவர்க்கத்திலே நுழைய முடியாது. இந்த உலகத்திலே ஒரு சுவனம் இருக்கின்றது சொன்னால் என்ன, ஒரு மனிதன் அவனுடைய இபாதத்திலே பெறக்கூடிய மன அமைதி இருக்கின்றது. இந்த பள்ளி ஒரு மூமினுக்கு சுவனமாக இருக்க வேண்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, அவனுடைய வீடு ஒரு சுகமாக இருக்க வேண்டும். அவன் இவ்வாறு செய்யக்கூடிய இடத்துக்குள்ளே வந்துவிட்டால் அவனுக்கு அது சுருக்கமாக இருக்க வேண்டும். அந்த சுவனத்தின் வாடையை அவன் நுகரவில்லை என்று சொன்னால், அந்த சுவனத்தின் நிம்மதியை அவனுடைய உள்ளத்திலே அவன் அனுபவிக்க இல்லை என்று சொன்னால் நாளை வறுமையுடைய சுவர்க்கத்திலே அவன் நுழைய மாட்டான் என்ற கருத்தை சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு கருத்து ஞாபகத்துக்கு வருகின்றது, மன்னர்களும் அந்த மன்னர்களுடைய பிள்ளைகளும் முடிக்குரிய அரசர்களும் அந்த அரசர்களும் முடிக்குரிய அரசர்களும் நாங்கள் இருக்கக்கூடிய சுபீட்சமான வாழ்க்கையை அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் எங்களுடன் வாளேந்தி போரிடுவதற்கு உட்படுவார்கள். நாங்கள் இருக்கக்கூடிய அமைதி, மன நிம்மதி இருக்கின்றது, இதை அந்த மன்னர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களோட வாளேந்தி போரிடுவதற்கு வருவார்கள். பொறாமையின் காரணமாக இவ்வளவு பெரிய நிம்மதியான வாழ்க்கையை வாழுகின்றார்கள் என்று. ஆகவே அந்த எளிமையான வீட்டிலே என்னதான் அப்படியான நிம்மதிக்கான காரணம் இருக்கின்றது எடுத்து பார்த்தால் அங்கே சாலிஹான அமலுடன் சேர்ந்த ஈமான் இருக்கின்றது. சோர்களே, மிகப்பெரிய சுபீட்சமான வாழ்க்கைக்கான மிகப்பெரிய காரணம். இந்த தலைப்பிலே அருமையான ஒரு புத்தகத்தை நூலை எழுதியிருக்கின்றார் இந்த நாட்டிலே இருந்து மறைந்த ஷேக் அப்துல் ரஹ்மான் சஅதி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர், அல் வசாயிருல் முஃபீதா லில் ஹயாத்தி சஈதா, சுபீட்சமான வாழ்க்கைக்கான அழகான வழிமுறைகள் என்ற அந்த தலைப்பிலே எழுதப்பட்ட நூல் பல மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே இன்னொரு நகைச்சுவையான ஒரு செய்தியை ஞாபகத்துக்கு வருகின்றவர்களே, அமெரிக்க நாட்டை சேர்ந்த மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருடைய பெயர் டெயில் கரிஞ்சி. டெயில் கரிஞ்சி என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்ட ஒரு சிறந்த எழுத்தாளர், மக்களுடன் உள்ள தொடர்புகள் சம்பந்தமான மிகப்பெரிய நூல்களை எழுதியிருக்கின்றார். அவர் எழுதிய ஒரு நூல் தான் அரபு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய மன அழுத்தங்களை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொடர், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு மனக்குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அந்த கருத்துப்பட எழுதிய நூல் உலகத்திலே பல மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் இறுதி அவர் சுயசைட் செய்துதான் மரணித்தார். இதுதான் ஈமான் என்ற அந்த அடிப்படை. இன்றி எழுதலாம் சகோதரர்களே, அழகாக பேசலாம், ஆனால் முடிவு என்னவானது? அவர் சுயசைட் செய்து தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டும் அவர் வாழ்க்கை எனக்கு வேணும், ஸ்ட்ரெஸ் தேவையில்லை என்று அடுத்தவர்களுக்கு போதனை கொடுத்த மனிதர், அடுத்தவர்களுக்கு அறிவுரை செய்த மனிதனுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவு என்னவானது? இந்த உலக வாழ்க்கையை அவராகவே முடித்துக் கொண்டார் தற்கொலையின் மூலமாக. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த மூமினானவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின், ஈமானுடன் சேர்ந்த நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள், மூமினாக இருந்த நிலையில் நல்லமல் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் ஆண் பெண் என்று பாகுபாடு கிடையாது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமானுடைய அந்த ஈமானிய நிலையில் அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையுடன் சேர்ந்து நல்லமல்கள் புரியக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கின்றான், அவர்களுக்கு கரண்டி கொடுக்கின்றான், இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான அவகாசத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொடுப்போம். அவர்கள் செய்த அந்த நல்லறங்களுக்கான கூலியை மிகவும் சிறந்ததாக நாளை மறுமையிலே கொடுப்போம். அப்ப இம்மை மறுமையுடைய இரண்டு சுபீட்சத்தையும் அல்லாஹு தாலா எதனுடன் சேர்த்து வைத்திருக்கின்றான்? ஈமானுடன் சேர்ந்த நல்லவள். இந்த இரண்டும் இணைந்து விட்டால் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நிம்மதியான சுபீட்சமான அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கின்றான். நாளை மறுமையின் நிரந்தர வாழ்க்கை இருக்கின்றது, அதுதான் உண்மையான சுபீட்சம். யோமயாச்சி லாசக்கெல்லாம் உனசுன் இல்லா பிஇதுனிஹி ஃபமின்ஹும் ஷகீயுன் வஸஈத். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நாளை அந்த கியாமத் சம்பவிக்கக்கூடிய நேரத்திலே, யோமயாச்சி அந்த மறுமை சம்பவிக்கக்கூடிய நேரத்திலே, லாசக்கெல்லாம் உனசுன் இல்லா பிஇதுனிஹி, எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய உத்தரவு பேச முடியாது. அப்படி திகைத்து நிற்கக்கூடிய அந்த நாளிலே அந்த மக்களிலே மனிதர்கள் எல்லாம் இரண்டு பிரிவினர்களாக பிரிக்கப்படுவார்கள். அங்கே மூன்றாவது ஒரு பிரிவு கிடையாது. இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் சுவனத்தை நோக்கி நடை ஓட்டுக் கொண்டிருப்பார்கள், அடுத்த கூட்டம் நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். மோசமானவர்கள், சயீத் என்று சொன்னால் நல்லவர்கள், சாதா சுபீட்சமானவர்கள் நல்லவர்கள். அப்ப இந்த இரண்டு அணியினர்களாக நாளை மறுமையிலே மக்கள் பிரிக்கப்படுவார்கள். அந்த மோசமான மனிதர்களுக்கானது என்னென்ன என்ன தெரியுமா? அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். அந்த நரகத்திலே கழுதையுடைய கத்தலும் அலறலும் தான் அவர்களுக்கு கிடைக்கும். அதுபோன்று கத்தை கதறி கொண்டிருப்பார்கள். அதிலே நிரந்தரமாக அவர்கள் அந்த நரகத்துடைய வேதனையை அனுபவிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், சுவீட்சமான அந்த நல்லவர்களுக்கு நிரந்தரமான சுவன வாழ்க்கை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய முடிவில்லாத நின்று விடாத அந்த கொடை அவர்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நிம்மதியை அவர்கள் அனுபவித்தார்கள், நாளை மறுமையிலும் நிரந்தர நிம்மதிக்குரிய இருப்பிடமாகிய சுவனத்தை அவர்கள் சென்றடைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது, இந்த குடும்பம் சுபீட்சமானதாக நிம்மதியானதாக வாழ வேண்டும், அப்படியான குடும்பம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதிலே மிக பெரும் கரிசனை செலுத்தி இருப்பதை குரானினூடாகவும் ஹதீஸினூடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருள்முறையில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வாக்கிகள் அயாமாமிக்கும் வசாலஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் லியகூனு ஃபுகரா யுக்னிஹிம் அல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். உங்களிலே வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையற்றவர்கள் இருக்கின்றார்கள், வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையற்றவர்கள், வசதியற்றவர்கள் இருக்கின்றார்கள், திருமணம் முடிப்பதற்கு அதாவது வாழ்க்கை துணையற்றவர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து விடுங்கள், திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். அதே போன்று உங்களில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அடிமைகளுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். அவர்கள் வறியவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தின் மூலமாக, அவனுடைய கொடையின் மூலமாக, அவனுடைய தாராளத்தன்மையின் மூலமாக அவர்களை அல்லாஹு தாலா செல்வந்தர்களாக மாற்றிவிடலாம். அல்லாஹு வாசிவன் அலீம், அல்லாஹு தாலா விசாலமானவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே சில நேரத்திலே ஒரு மனிதனை எளியவனாக பார்ப்போம், அவனுக்கு வாழ்வாதாரத்திலே அவன் மிக குறைந்தவனாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். அல்லாஹ் நாடினால் அவனுடைய கொடையின் மூலமாக அவனுடைய செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக மாற்றுவான். எத்தனை செல்வந்தர்கள் நாளடைவுளை வறியவர்களாக மாறினார்கள், எத்தனை வறியவர்கள் இன்று உலகம் போற்றும் செல்வந்தர்களாக மாறியிருக்கின்றார்கள். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய மல்டி மில்லியனர்ஸ் உடைய ஆரம்ப லைஃபை எடுத்து பாருங்கள், வறுமையிலே தான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஆகவே இதை அடிப்படையாக வைத்து அல்ல திருமண வாழ்க்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களிடத்திலே உங்களுடைய பெண் பிள்ளைகளை, உங்களுடைய பெண் பிள்ளைகளை மனமுடிப்பதற்காக வேண்டி மார்க்கப்பட்டுள்ளவர்கள், அதே போன்று நல்லொழுக்கம் உள்ளவர்கள் உங்களை நாடி வந்தால் உடனடியாக நீங்கள் திருமணம் முடித்து விடுங்கள். இந்த போதனை அன்று சொல்லப்பட்ட சொற்களை நாளை மறுமை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய போதனையாக இருக்கின்றது. அருமையான போதனை. நீங்கள் மார்க்கத்தையும் நல்லொழுக்கத்தையும் நற்குணத்தையும் அடிப்படையாக வைத்து உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ள பெண்களுக்கு மணவாளர்களை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையின் துணையிலே சொல்லுகின்றார்கள், இல்லா தஃப்அலு இந்த காரியத்திலே நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னால், ஜாகிலியா காலத்துக்கு நீங்கள் மீண்டும் திரும்பி விட்டீர்கள் என்று சொன்னால், ஜாகிலியா காலத்திலே பின்னால் நபி அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், துங்கஹுல் மர்அத்துல அர்பா, நான்கு அடிப்படைகளை வைத்துத்தான் ஒரு பெண் திருமணம் முடிக்கப்பட்டால் ஜாகிலியா காலத்து அந்த காலத்துல அந்த நிலைமை அந்த ஜாகிலியா இன்றும் இருக்கத்தான் செய்கின்றது. ஒன்று வந்து லிமாலிஹா, அவளுடைய சொத்தை அடிப்படையாக வைத்து, ஒலி ஹசபிஹா, அவளுடைய பாரம்பரியத்தை அடிப்படையாக வைத்து, ஜமாலிஹா, அவளுடைய அழகை அடிப்படையாக வைத்து, நான்காவதாக சொல்லுகின்றார்கள் ஒலி தீனிஹா, மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ மணந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக சந்தோஷமானதாக இருக்கும். ஏன்? உன்னுடைய கற்புக்கு அங்கே உத்தரவாதம் இருக்கும். உன்னுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், எங்களோட வாழ்க்கையில் உள்ள பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, எங்களுடைய பிள்ளைகள். நிறைய பேர் சொல்றது என்ன செய்யறது, சுவிஸ்ல அங்க உலகத்துல நிறைய நிறைய பெரிய ப்ரொஜெக்ட்ல நாங்க பண்ணக்கூடிய முதலீடுகள் தான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்று. இல்லை, எங்களுடைய மிகப்பெரிய முதலீடு இந்த குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையிலே நான் எங்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய கண்குளிர்ச்சியாக கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்றார்களே, இவங்கதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா சில பேர் வேறமா நினைக்கிறாங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னா, ஒருத்தரை டாக்டராக மாத்திடும் சொன்னா நிம்மதியா இருந்து வீட்டுல சாப்பிடலாம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல வரல. ஒருத்தரை பெரிய இன்ஜினியராக அக்கௌண்ட் மாத்திட்டேன்னு சொன்னா அவனுக்காக செலவழிச்ச அந்த பணத்தை பன்மடங்காக எனக்கு அவன் திருப்பி கொடுப்பான்றது இந்த கருத்து அல்ல, மறுமையின் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்களே. அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்டை உருவாக்கக்கூடிய அதற்கு அடித்தளம் போடக்கூடியவள் யார்? அந்த பெண், அந்த மனைவி. அப்ப எங்களுடைய செலக்ஷன் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு நுணுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே கருத்து கொள்கின்றார்கள். நீங்கள் அந்த பெண்களை தெரிவு செய்யக்கூடிய நேரத்திலே மார்க்கப்பட்டுள்ளவளை தெரிவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியானதாக நல்லதாக இருக்கும். அந்த முன்னால் உள்ள ஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள், அந்த பெண்கள் உங்களிடத்திலே பெண் கேட்டு வரக்கூடியவர்கள் நல்ல மார்க்கப்பட்டும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். அப்படி செய்ய நீங்கள் பின்வாங்கினால் தக்கும் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீம், இந்த பூமியிலே மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகும். இருக்குமா இல்லையா? இன்னைக்கு எல்லா பேருமே பாரம்பரியத்தையும் செல்வத்தையும் அழகையும் அடிப்படையாக வைத்துத்தான் நான் திருமணம் முடிப்பேன் என்ற முடிவுக்கு வாலிபர்கள் வந்தார். அப்படிப்பட்ட பெண்களைத்தான் என்னுடைய மகனுக்கு நான் தெரிவு செய்வேன் என்ற முடிவுக்கு அந்த ஆணை பெற்ற பெற்றோர்கள் முடிவு கட்டினார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ பேர்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லாமல் போயிடுமா இல்லையா? எல்லாரும் உடையிருக்காங்களா? சில பேர் எந்த அளவு கஷ்டப்படுத்துறாங்க, எந்த அளவு கஷ்டப்படுத்துறாங்க, திருமண பேச்சு நிச்சயிக்கப்படுகின்றது எப்படி கேட்கிறாங்க, உங்களோட ஃபேமிலி எப்படி, உங்களுக்கு அந்த ஃபேமிலியோட தொடர்பு இருக்குதா, இந்த குடும்பத்தோட தொடர்பு இருக்குதா, ஏதோ இவர் வந்து எங்கிருந்து வந்தவரு, எந்த குறைசி வம்சத்துல வந்தவரா, குறைசி வம்சத்துல வந்ததுனால உங்களுக்கு கண்ணியம் இருந்ததா, அப்போலகமும் குறைசி சேர்ந்தவன் அபூலகமும் குறைசி வம்சத்தை சேர்ந்தவன் தான், அபூ ஜஹலும் குறைசி வம்சத்தை சேர்ந்தவன் தான், அதுதான் அந்த காலத்துல இருந்து ஆகப்பெரிய ராயல் ஃபேமிலி. அதனால என்ன நடந்தது, அந்த ராயல் ஃபேமிலிக்கு என்ன நடந்தது, நாளை மறுமையில நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் அங்கே பெரும்பாலானவர்கள் குறைசி இனத்தை சேர்ந்தவர்கள், நபியவர்களும் குறைசி வம்சத்தை சேர்ந்தவர்கள். நபியோட மிகப்பெரிய பாரம்பரியத்தை உடையவர் இந்த உலகத்தில் இருக்கலாமா? இப்ப நபியுடைய குடும்பத்திலே பலரும் நரகத்தை சென்றடையக்கூடியவர்கள். அதே போன்று அட்ரஸை இல்லாமல் வந்த யாரே யார் சொல்வர்களே, பிலாலுக்கு என்ன நிலை, பிலால் இப்னு ரபா, உங்களுடைய கால் பாதத்தின் சப்தத்தை சூனத்திலே நான் கேட்டேன் என்ற உத்தரவாதம் அமிழ்த்தபு இஸ்லாம், இஸ்லாத்திலே நீங்கள் செய்த மிகப்பெரிய நன்மைக்குரிய அமலை பிலாலை நீங்கள் சொல்லுங்கள், நான் சூனத்துக்குள்ளே நுழைந்தேன், எனக்கு முன்னால் உங்களுடைய கால் சப்தத்தை நான் அங்கே கேட்டேன். பிலாலுடைய நிலை, அம்மாருடைய நிலை என்ன, யாசர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிலை என்ன, சல்மான் அல் ஃபாரிசி, இவங்க எந்த அட்ரஸுமே இல்லாமத்தவங்க, அவர்களுடைய பாரம்பரியத்தை பத்தி தேட முடியாது, குடும்ப வம்சாவளியை பத்தி பெருசாக தேட முடியாது, ஆனால் அவர்கள் அடைந்த அந்தஸ்தோ மிகப்பெரிய அந்தஸ்து, குறைஷி காவிரிகளில் இருந்த மிகப்பெரிய முக்கியஸ்தர்களுக்கு கிடைக்காத பெரும் அந்தஸ்தை இந்த உலகத்திலும் அடைந்தார்கள். மக்கா வெற்றி கொண்ட நேரத்திலே பிலாலை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், காபாவுக்கு மேலே முகட்டுக்கு மேலே ஏறிப்பாங்க சொல்லும், நீங்கள் அவதிப்படுத்தப்பட்டீர்களோ துன்புறுத்தப்பட்டீர்களோ அந்த மக்காவின் உங்களுடைய எஜமானங்கள் பார்த்திருக்க காபாவுக்கு மேலே ஏறி பாங்குரைத்தார்களே அந்த விழா, கண்ணியம் எங்கே இருக்கின்ற சொல்களே? ஈமான்லே தான் இருக்கின்றது. சாலிஹான அமலிலே தான் இருக்கின்றது. உண்மையானவனாக ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்தால் அவனுக்கு நிரந்தர கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆகவே எந்த குடும்ப வாழ்க்கை இந்த சொல்லப்பட்ட ஈமானை மார்க்கத்தை நல்லொழுக்கத்தை அடிப்படையாக வைத்து கட்டியெழுப்பப்படுகின்றதோ அந்த குடும்ப வாழ்க்கை எப்பொழுதுமே நிம்மதியானதாகவே இருக்கும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா அதற்கு எதிர்மறையிலே சொல்லுகின்றான், என்னுடைய போதனைகளை அறிவுரைகளை யார் மறுத்து புறக்கணித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான கஷ்டமான வாழ்க்கை இருக்கின்றது. நாளை மறுமையிலே அவர்களை குருடர்களாக நாங்கள் எழுப்புவோம். இந்த உலக வாழ்க்கையிலே அழகாக பார்க்கக்கூடியவனாக இருந்தேனே, ஏன் என்னை இன்றைய தினத்திலே குருடனாக எழுப்பி இருக்கின்றாய்? அப்பொழுது அவனுக்கு என்ன பதில் சொல்லப்படும்? எங்களுடைய வசனங்கள் அத்தாட்சிகள் உன்னை நோக்கி வந்தன, அவைகளை எல்லாம் நீ புறக்கணித்து வாழ்ந்தாய். உலகத்தின் அற்ப தேவைகளுக்காக அவைகளை எல்லாம் ஓரம் கட்டி உன்னுடைய மனம் போன போக்களை வாழ்ந்தாய். எங்களை நீ உலக வாழ்க்கையிலே மறந்தாய். இன்று நாம் உன்னை மறந்து விடுகின்றோம். நீ மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றாய் என்று அவனுக்கு சொல்லப்படும். இதுதான் மிகப்பெரிய இழிவும், மிகப்பெரிய சோதனையாகவும், மிகப்பெரிய கைசேதமாகவும் இருக்கும். அடுத்ததாக சோர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை சுபீட்சமாக நிலவுவதற்கான பல காரணங்களிலே மிக முக்கியமான ஒரு சில காரணங்களை மாத்திரம் சொன்னார்கள். அடுத்தது வந்து எங்களுடைய இந்த பிள்ளை வளர்ப்பிலே நாங்கள் பெறக்கூடிய, நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய நல்ல பல முறைகள் இருக்கின்ற சோர்களே, அதிலே மிக முக்கியமாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், மென்மையை கடைபிடிக்க வேண்டும், ஹிக்மத்தான முறையிலே இன்றே பிள்ளைகளை நாங்கள் வழிநடத்த வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்த யுகத்திலே பிள்ளைகளை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இந்த நவீன ஊடகங்களின் மத்தியிலே, அதே போன்று இந்த சோசியல் மீடியாக்களுக்கு மத்தியிலே பிள்ளைகளை பராமரிப்பது என்பது, அவர்களை கவனிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதிலே கடின போக்கை கடைபிடிக்காமல் மிகவும் மென்மையான நல்ல முறையை கடைபிடித்து அதே நேரத்தில் எந்த நேரத்திலே கடின போக்கு கடைபிடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கடின போக்குகளை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளை எதை செய்தாலும் பார்த்துக் கொள்வதில்லை, எந்த பாட்டியில போய் எந்த டான்ஸ் பண்ணி
எந்த ஆச்சாரத்தை பண்ணினாலும் பெற்றோர்கள் நிறைய பேர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் வந்து கிளாஸ் பார்ட்டி என்று சொல்லி போகின்றார்கள். அதே போன்று எத்தனையோ விதமான கெட் டுகெதர் என்று சொல்லி பணத்தை கொடுத்து அவங்க பிள்ளைகளை அனுப்பி விடுகின்றார்கள். ஆனால் அதை எங்க பார்க்கிறோம்? இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து காட்டுற பையன் பாத்தீங்களா, இவர் டான்ஸ் ஆடுற முறை, இவர் அந்த பெண் பிள்ளைகளோட கைகோர்த்து கொண்டு எப்படி டான்ஸ் ஆடுறாரு. ஆகவே எங்க பார்க்கணுச்சவர்களே, பிள்ளைகளுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து மாத்திரம் போதாது. நாங்க வெளி உலகத்துல பிஸியா இருக்கிறோம், எத்தனையோ வேலைகளை நாங்க பிஸியா இருக்கிறோம், ஆனால் பையன் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை எடுத்து எத்தனை முறை செக் பண்ணி பார்த்தது? நபி அவங்க சொன்னார்களே, ஒரு மனிதன் யாருடைய மார்க்கத்திலே இருக்கின்றான்? அவனுடைய தோழனுடைய மார்க்கத்திலே இருக்கின்றான். ஆகவே நீங்கள் அவதானமாக நிதானமாக பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யாருடன் சகவாசம் வைக்கின்றீர்கள்? ஒரு மனிதனுடைய தோழனை பார்த்து அவருடைய யார அவர் அவரை பத்தி எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். இன்றைக்கு வந்து அவ்வளவு கஷ்டம் இல்லை, அன்றைக்கு வந்து ஃப்ரெண்டை தேடுறது கஷ்டம், இன்றைக்கு ஃபேஸ்புக்கு போனா இவர் யாருன்னு முடிவு எடுக்கலாம். அவருடைய இன்ஸ்டாகிராமை திறந்தா அந்தந்த அக்கௌண்ட்டை திறந்தாங்கன்னு சொன்னா, அதுக்கு லைக் அனுப்பினேங்கன்னு சொன்னா, அல்லது அதுக்கு அவரை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா, ஆள் யாருன்னு லேசா பார்த்துக்கொள்ளலாம். அல்லாஹ் அவ்வளவு வசதியை கொடுத்துருக்கான். அப்ப நாங்க பார்க்கணிச்சவர்களே, வெளி உலகம் பார்ப்பதற்கு முன்னால் நான் என்னுடைய மகன் யார் என்பதை பார்க்க வேண்டும், என்னுடைய பெண்மகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே சோர்களே, இது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. நிறைய பெற்றோர்கள் இதிலே பாராமுகமாக இருக்கின்றார்கள், தெரிந்தோ தெரியாமலும் எத்தனையோ பேர்களை பார்க்கின்றோம் சோர்களே. நிறைய பேர்கள் அவங்க அதாவது தொழில பயங்கரமான பிஸி, அவர்களுக்கு வெளி உலகத்துல சமூக சேவை அது இதுல எல்லாம் நிறைய பிஸியா இருக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாலாகி கொண்டு போகின்றது. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னவாகிட்டு போகுது? பாலாகி கொண்டு போகின்றது. ஆனால் முடிவு என்ன வருகின்றது? திடீரென அந்த மகன் வந்து எனக்கு கட்டுப்படுறது இல்லை, என்னுடைய கண்ட்ரோலை இழந்துட்டான். சும்மா இல்லப்பானா, என்னுடைய வீட்டில் என்னுடைய உணவை உண்டு என்னுடைய மடியிலே வளர்ந்த ஒரு மகன் எனக்கு எதிரியாக சும்மா வருவானா? அப்படி லேசாக ஓரிரு நாளையில ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மூணு வருடத்துல மாறலாமா? அப்ப அது ஒரு நீண்ட ப்ரொஜெக்ட், வெளி உலகத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த மிகப்பெரிய சொத்துக்கள், மிகப்பெரிய செல்வங்கள் வீணாக்கப்படுவதற்கான மிகப்பெரிய முயற்சிகள் அங்கே வெளி உலகத்தில் இருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. பாராமுகமாக இருந்து விடக்கூடாது. ஆகவே நாங்கள் மென்மையான அந்த இளமையை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எந்த நேரத்தில் கடின போக்கை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே கடின போக்கை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் மிக பிரச்சனைகளுக்குரிய நாடுகளில் எடுத்து பார்த்தோம் சொன்னால், அநியாயங்கள், இந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா வீட்டில் ஆரம்பிக்குது. சில பேர்கள் ஒரே ஒரு முடிவு தான் வச்சிருக்கிறாங்க, இப்படி ஏதாவது செய்தி கிடைச்சா அவனை போட்டு அடிச்சு முடிக்கிறது. இது அல்ல சோர்களே, அவனுடைய பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? நான் அந்த மகளுக்கு என்னுடைய அன்பை காட்டவில்லை, அந்த பெண் பிள்ளை நிச்சயமாக வெளி உலகத்திலே அன்பை தேடி அலைவாள். இதுதான் உண்மை. அந்த மகனை நான் அரவணைக்கவில்லை, வெளி உலகம் அவனை அரவணைக்க தயாராக இருக்கின்றது. ஆகவே நான் என்னுடைய தப்பை பார்க்க வேண்டும். அந்த மனைவி என்ன தவறு செய்து கொண்டிருக்கின்றால், அவள் முழு நேரமும் ஃபேஸ்புக்ல பிஸியா இருக்கிறா, இவர் வந்து முழு நேரமும் வெளி உலகத்துல தொழில பிஸியா இருக்கிறா, இந்த பிள்ளைகளுக்கு அன்பு ஆதரவுக்கு யாருமே இல்லை. அவர்கள் நிச்சயமாகவே அது நேச்சர், பிள்ளைகளுடைய அந்த அன்பையும் ஆதரவையும் வெளி உலகத்திலே தேடுவார்கள். இதை அடிக்கடி நாங்கள் பயான்களில் சொல்லியிருக்கின்றோம் சொற்களே. ஆகவே இந்த விடயத்திலே, இந்த தர்பியாவுடைய விடயத்திலே மிக பெரும் கரிசனை செலுத்த வேண்டிய நிர்பந்த தேவை இருக்கின்றது. அடுத்ததாக இறுதியாக கத்தீபர்கள் சொன்ன விடயம் சொற்களே, இது அனைத்தை விடவும் மேலாக அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள் இருக்கின்றது, இவைகளுக்கு அல்லாஹு தாலா நன்மை வைத்திருக்கின்றான். சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலா எங்களுக்கு எங்களுடைய சில பாவங்களை வைத்திருக்கின்றான். அந்த பாவங்களுக்கான குற்ற பரிகாரம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சோதனை சவால்கள் இருக்கின்றதே, இதை பொறுத்துக் கொள்வதன் மூலமாக மாத்திரம்தான் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். இப்படி சில தவறுகள் இருக்கின்றன வாழ்க்கையில, அது அல்லாஹ் எப்ப மன்னிக்கிறான்னு சொன்னா, இந்த குடும்ப வாழ்க்கையில எங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் இருக்கின்றது, அதை நாங்கள் சகித்து அதிலே நாங்கள் உறுதியாக இருந்து அவைகளை எதிர்கொள்வது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா வலா ஹம்மின் ஹத்தஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயா. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மூமினை தொடக்கூடிய நோயாக இருக்கலாம், மனக்கவலையாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அவனுடைய காலிலே தைக்கக்கூடிய முள்ளாக இருக்கலாம், இதுக்கும் அல்லாஹு தாலா அவனுக்கு என்ன செய்கின்றான், அவனுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகின்றான். அப்ப எங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிரிலே அல்லாஹு தாலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். அப்ப அது போன்ற ஒரு சவால் தான் நாங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இந்த பிள்ளை வளர்ப்பிலே மனைவி மக்களுடைய இந்த வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட சவால்கள். இவைகளை நாங்கள் நல்ல முறையிலே எதிர்கொண்டு பொறுமையுடன் அவைகளை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலே அதற்கு அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், எங்களுக்கு மகத்தான கூலியை வாக்களித்திருக்கின்றான். அதே நேரத்திலே எங்களுடைய பிரார்த்தனையிலே நாங்கள் குறை செய்துவிடக்கூடாது. அடிய அதாவது ரஹ்மானுடைய இபாது ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய அடியார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹுடைய பிரத்யேகமான அடியார்கள், அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذுரியாத்தினா, எங்களுடைய மனைவியர்களிடத்திலிருந்தும் எங்களுடைய சந்ததியினர்களிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த மனைவியை நான் தவறிலே பார்க்க கூடாது. என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்வதை என்னுடைய கண்ணிலே படக்கூடாதுன்னா அவன் மறைஞ்சு செய்யறதல்ல, அந்த நிலைக்கு அந்த பிள்ளைகளையும் மனைவியையும் எனக்கு மாற்றி கொடுத்து விடுவாயாக. அதான் அந்த அந்த வசனத்துடைய அந்த பிரார்த்தனையுடைய நோக்கமாக இருக்கின்றது. எங்களுக்கு மனைவியிலையும் பிள்ளைகளிலையும் கண்குளிர்ச்சியை தருவாயாக. அர்த்தம் என்ன, அழகான மனைவியும் அழகான குழந்தையும் என்றதா? இல்லை, அப்படி இல்லை. அழகான மனைவியும் அழகான குழந்தையும் என்றதல்ல, அவர்கள் பாவம் செய்வது எனக்கு தென்படக்கூடாது, அவர்கள் எப்பொழுதுமே நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும், நான் கட்டளையிட்டால் எனக்கு கட்டளைக்கே அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நான் மறைந்தால் என்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவளாக அந்த பெண் இருக்க வேண்டும், என்னுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடியவளாக அந்த பெண் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான கண்குளிர்ச்சி. தக்குவா உள்ளவர்களுக்கு தலைவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக என்று மூமின்கள் சதாவும் துவா செய்வார்கள். அந்த துவாவுடன் எங்களுடைய உரையை நாங்கள் நிறைவு செய்வோம். வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.